வணக்கம் சாந்தா ஜெயராஜ் அவர்களே.
வணக்கம் ரேணுகா, நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன்.
நிச்சயமாக நல்ல சுகமாக இருக்கிறோம். உங்களுடைய செய்முறை ஒன்றை கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறோம். இன்று எதை பற்றி சொல்ல போகிறீர்கள் அல்லது என்ன செய்முறையை சொல்ல போகிறீர்கள்?
இன்று வந்து எங்களுடைய நிகழ்ச்சியின் கதாநாயகி என்று சொல்லலாம், அது வந்து கிரீன் ஆப்பிள். அதாவது இந்த கிரீன் ஆப்பிள் வந்து இங்கு ஆஸ்திரேலியாவில் நிறைய இருக்கின்றது. அது எந்த அளவுக்கு நமக்கு பயனுள்ளது என்பது நாம் உண்மையாகவே அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டால் நாம் நிச்சயமாக இதை அதிக அளவில் உபயோகப்படுத்துவோம். இந்த பச்சை ஆப்பிள் வந்து கிரானி ஸ்மித், அது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இது இந்த ஆப்பிள் என்பது சாதாரணமாக பச்சை ஆப்பிள் அல்லாமல், சாதாரணமாக ஆப்பிள் என்பதே ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்தே ஒரு தனியிடம் வகிக்கின்றது. கிரேக்க நாட்டில் ஆதி காலத்தில் திருமணத்தை நிச்சயிக்கும் ஒரு சாதனமாக கூட ஆப்பிள் இருந்திருக்கின்றது. மனம் செய்ய தயாராக இருக்கும் ஒரு ஆண்மகன் ஒரு ஆப்பிளை சுழற்றி மேலே தூக்கி போடும் போது அதை எந்த பெண் பிடித்துக் கொள்கிறாளோ அவளே அவன் மணமகளாகிறாள். அந்த அளவுக்கு கிரேக்க நாட்டில் ஆப்பிளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள். கற்காலத்திலிருந்தே ஆப்பிள் உணவு வகைகளுள் சேர்க்கப்பட்டதற்கான ஆதாரங்களும் இருக்கின்றன. அதாவது ஆஸ்திரியா, சுவிட்சர்லாந்து நாடுகளில் ஆப்பிள் விளைச்சல் ஆரம்பித்தது என்றும் கூறப்படுகின்றது. ஃபோக் ஹீரோ ஜானி ஆப்பிள் சீட் என்று அழைக்கப்பட்டவர், அதாவது அவருடைய பெயர் வந்து ஜான் செப்மன் என்பவர். ஆப்பிள் பயிர் செய்கையை வட அமெரிக்காவில் ஆரம்ப காலத்திலேயே பயிர் செய்தவர் இவர் தான். அதாவது இந்த ஜான் செப்மன் என்பவர் ஆப்பிள் பயிர் செய்கையை ஆரம்பித்ததே அவர் தான். பென்சில்வேனியா, ஓஹியோ ஆகிய இடங்களில் ஆப்பிள் பண்ணைகளை உருவாக்கி அதன் வளர்ச்சியில் பெரும் பங்கும் இவர் வகித்திருக்கின்றார். அண்ட் ஆப்பிள் அ டே கீப் தி டாக்டர் அவே என்று பலர் கூறுவதுண்டு. உலகின் பல பாகங்களில் ஆப்பிள் விளைகின்றது. பல வகைகள், பல வர்ணங்கள், பல அளவுகள் என இவை வேறுபடுகின்றன. எத்தனை வகை ஆப்பிள் உலகில் விளைந்தாலும் இந்த பச்சை ஆப்பிளுக்கு என்று சில தனித்தன்மைகள் இருக்கின்றன. மற்ற ஆப்பிள்களில் இல்லாத பல வகையான சிறப்பு ஊட்டச்சத்துக்களும் இதில் உள்ளதாக ஆய்வுகள் கூறுகின்றன.
கிரானி ஸ்மித் என்ற பச்சை ஆப்பிள் பற்றி பல சுவையான தகவல்களை சொன்னீர்கள். இதை விடவும் இந்த ஆப்பிள் பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள் இருக்கின்றனவா?
பச்சை ஆப்பிளின் விஞ்ஞான பெயர் மெலஸ் டொமெஸ்டிகா என்பது. இந்த ஆப்பிள் வகையை கண்டுபிடித்தவரின் பெயர் திருமதி மேரியன் கிரானி ஸ்மித். கிரானி ஸ்மித் ஆப்பிளை உள்ளங்கையில் ஏந்தினால் மற்ற ஆப்பிள்கள் போல் இல்லாமல் எடை அதிகம் உள்ளதாக தோன்றும். ஏறக்குறைய 3 சாதாரண அளவு ஆப்பிள் 500 கிராம் எடை காட்டும். மற்ற ஆப்பிள்களை விட கெட்டியானதாக, அதிக அளவு நீர்த்தன்மையை கொண்டதாகவும், கொஞ்சம் புளிப்பு சுவை உடையதாகவும் இது இருக்கின்றது. இதனால் சலட் வகைகளில் சேர்த்து கொள்ள ஏதுவானது. மற்ற முக்கிய அம்சம் என்னவென்றால், வெட்டிய உடனேயே நிறம் மாறிவிடுகின்ற மற்ற ஆப்பிள் போல் இல்லாமல், இது கொஞ்ச நேரம் நிறம் மாறாமல் இருக்கக்கூடிய தன்மையையும் கொண்டதால் தான் இதை நாம் சலட் வகைகளில் சேர்த்துக் கொள்கிறோம். இது சலட் வகைகளில் நாம் சேர்த்து அதிக நேரம் வைக்க வேண்டுமானால் கொஞ்சம் எலுமிச்சம் புளியை அதன் மேல் பிழிந்து நாம் இதை வைத்து பிறகு உபயோகப்படுத்தலாம். இது தவிர பை வகைகள், கேக் வகைகள் செய்வதற்கும், சாஸ் வகைகள் செய்வதற்கும் இந்த ஆப்பிள் பயன்படுகிறது. இந்த ஆப்பிளை வாங்கும் போது நல்ல பச்சை நிறம் உள்ளதாக தேர்ந்தெடுக்க வேண்டும். கரும்புள்ளிகள் உள்ளதும், நிறம் மங்கி போனதும், சுருக்கங்கள் ஏற்பட்டதுமானவை என்றால் ஏற்றது அல்ல. பிளாஸ்டிக் பைகளில் போட்டு குளிர்சாதன பெட்டியில் வைத்தால் பல நாட்கள் வரை பாதுகாக்கலாம். வெங்காயத்துக்கு மிக அருகில் வைத்தால் அதன் மனத்தை வெகு சீக்கிரமாகவே தன்னுள் இழுத்து கொள்ளுகின்ற தன்மை இந்த ஆப்பிளுக்கு உண்டு. எனவே வெங்காயத்துக்கு அருகில் தயவு செய்து ஆப்பிளை வைக்காதீர்கள்.
இதுவரை இந்த பச்சை ஆப்பிளில் என்னென்ன சத்துக்கள் இருக்கின்றன என்றும், இதை நாங்கள் உட்கொள்வதால் என்ன நன்மை என்றும் சொல்லுங்கள்.
ஆப்பிளில் நிறைய நார்ச்சத்து உண்டு. கொலஸ்ட்ரால், சோடியம், கெட்டியாகும் கொழுப்பு, அதாவது சேச்சுரேட்டட் ஃபேட் ஆகியவை இதில் மிகவும் குறைவு. நான் இப்போது சொல்லப்படுகின்ற ஒரு அட்டவணை கிரானி ஸ்மித் ஆப்பிளில் அடங்கியிருக்கின்ற சத்துக்களின் அளவுகளை விளக்குவதாக இருக்கின்றது. ஒரு சாதாரண ஆப்பிளில் 80 கலோரிகள் இருக்கின்றன. கொழுப்பு 0 கிராம், சோடியம் 0 கிராம், மாப்பொருள் 17 கிராம், நார்ச்சத்து 5 கிராம், சர்க்கரை 17 கிராம், புரதச்சத்து 0 கிராம், வைட்டமின் ஏ 2%, வைட்டமின் சி 20%. இது நீங்கள் நிச்சயமாக கவனிக்க வேண்டும். வைட்டமின் சி இதில் வந்து அதிக அளவில் காணப்படுகின்றது. கல்சியம் 2%, இரும்பு சத்து 2%. கிரானிஸ்மித் ஆப்பிள் உட்கொள்வதால் ஏற்படுகின்ற பல நன்மைகள் இருக்கின்றன. அவற்றை என்ன என்று இப்போது பார்ப்போம். இது மலச்சிக்கலை தவிர்க்கின்றது. நமது சருமத்தின் நிறம், தன்மை ஆகியவற்றை பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கக்கூடியது. இது நான் அனுபவத்தில் கண்ட ஒரு உண்மை. கிரானிஸ்மித் ஆப்பிளை தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வந்தால் உங்களுடைய சருமம் மிகவும் பளபளப்பாக இருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இரத்தத்தில் இருக்கும் அதிகப்படியான கொலஸ்ட்ராலை குறைப்பதோடு புற்று நோயையும் தடை செய்யக்கூடியதாக இது உதவுகிறது. அது மட்டுமல்ல, வாயில் ஏற்படும் துர்நாற்றத்தை குறைக்கின்றது. இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதோடு உடம்பு சூட்டையும் தணிக்கின்றது. இருதயம், நுரையீரல், கிட்னி மேலும் குடல்களின் இயக்கத்துக்கும் இவை துணை புரிகின்றன. வயிற்றுப்போக்கினை கட்டுப்படுத்துவதோடு உடல் உறுப்புகளை சுத்திகரிப்பதிலும் பங்கு வகிக்கின்றது. இயற்கையான மாப்பொருள் அதிக அளவிலும் கலோரிகளையும் அதிக அளவிலும் கொண்டிருப்பதனால் உடலுக்கு சக்தியை வழங்குகிறது. இது காலையில் நீங்கள் வேலைக்கு போகும் முன்னர் உங்களுக்கு ஆரம்பத்தில் எங்களுக்கு காலையில் சக்தி தான் அவசியமாக இருக்கின்றது. அப்படி நீங்கள் காலையில் வேலைக்கு செல்லும் போது ஒரு ஆப்பிளை சாப்பிட்டு விட்டு சென்றால் அது உடனடியாக உங்களுக்கு சக்தி வழங்குகிறது. அது ஆப்பிள் பழமாகவோ அல்லது ஒரு ஆப்பிள் ஜூஸாகவோ செய்து கூட நீங்கள் இல்லாவிட்டால் ஒரு ஆப்பிள் ஸ்மூதி போல் நீங்கள் செய்து கூட நீங்கள் உட்கொள்ளலாம். இத்தகைய பல சிறப்புகள் வாய்ந்த ஆப்பிளை பச்சையாகவே ஒரு நாளைக்கு 1, 2 அல்லது 3 என்ற அளவில் உட்கொள்ளலாம். இதன் புளிப்பு சுவையை விரும்பாதவர்கள் ஆப்பிளை சிறு துண்டுகளாக வெட்டி அதை தேக்கரண்டி சீனி அல்லது தேன் சேர்த்து அதை நீங்கள் தண்ணீரும் சேர்த்து ஒரு மிக்சியில் அடித்து ஒரு ஆப்பிள் ஜூஸாக நீங்கள் சாப்பிடலாம். பச்சையாக சலட் வகையிலும் சேர்த்து கொள்ளலாம் அல்லது ஒரு மாற்றத்துக்காக சமைத்தும் உண்ணலாம். மேற்கு நாடுகளில் ஆப்பிள் சாஸ், ஆப்பிள் பை என்பவை மிகவும் பிரபலமானவை. பச்சை ஆப்பிளை இங்கு குக்கிங் ஆப்பிள் என்றும் அழைப்பதுண்டு.
பச்சை ஆப்பிள் பற்றி நீங்கள் இவ்வளவு சொன்னபடியால் நிச்சயமாக அதை பற்றிய செய்முறையையும் வைத்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். அடுத்த நிகழ்ச்சியில் அந்த செய்முறையை நேர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.
மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அது காவலாக காத்திருக்கின்ற எனக்கு மிக்க நன்றி.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.